கடந்த இரண்டு வாரங்களாக நாம் தொடர்ந்து ஒரே செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சோதனைகள் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் கண்டிப்பாய் நடைபெறுகிற ஒன்று. அதிலும் கர்த்தரை வாஞ்சையோடு தேடும் பொழுது சோதனைகளுக்கு எந்த ஒரு தேவ பிள்ளையும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த சோதனைகள் நமக்கு மூன்று விதங்களில் வருகிறது என்று சொல்லி அதன் முன்னோட்டமாக நான் சொன்னேன். சோதனைகள் முதலாவது கர்த்தர் நமக்கு நேரடியாய் கொடுக்கின்ற சோதனைகள் உண்டு. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அவனை உயர்த்துவதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். கர்த்தர் நம்முடைய கீழ்ப்படிதலை சோதிக்கிறார். அவரிடத்தில் நாம் அன்பாய் இருக்கிறோமா என்பதை கர்த்தர் சோதிக்கிறார். இப்படி நம்மை சோதித்து கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அது நல்லது. ஆண்டவர் ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இரண்டாவது சோதனை பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. இது ஆண்டவருடைய அனுமதியோடு வருகிறது. ஒன்று கர்த்தர் நேரடியாய் கொடுப்பது, அது நம்முடைய நன்மைக்காக. இரண்டாவது பிசாசினிடத்திலிருந்து நமக்கு சோதனை வருகிறது. அது ஆண்டவருடைய அனுமதியோடு வருகிறது. இந்த சோதனை நம்மை வீழ்த்துவதற்காக பிசாசு கொண்டு வருகிறது. ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அந்த அனுமதி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மை ஜெயிக்க வைக்கிறார். மூன்றாவது அவனவன் தன் தன் சுய இச்சையில் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு இதை பார்க்கும் பொழுது இதுல ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது, பிசாசுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரவர்கள் தங்களுக்குள் இருக்கிறதான ஜென்ம சுபாவத்தின் மூலமாய், அவர்களுக்குள் இருக்கிற போராட்டத்தின் மூலமாக அதற்கு தங்களை விட்டு கொடுத்து அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். இதை நான் ஒரே வாரத்தில் மொத்தத்தையும் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு பார்ட்டையே ஒரு வாரத்தில் பேச முடியல. அதனால நாம் இதை பீஸ் பீஸா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல இந்த இரண்டாவது பகுதியை நம்ம இந்த வாரத்தில் அதனுடைய செகண்ட் பார்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பிசாசு கொண்டு வருகிற சோதனை, அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே அவனவன் தன் தன் சுய இச்சையில் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்பதை நம்ம லாஸ்ட் அடுத்த வாரம் இந்த மாசத்தில் இன்னொரு வாரம் இருக்குது, அடுத்த வாரத்தில் அதை நாம் தியானிப்போம். கடந்த வாரத்திலே பிசாசினால் வருகிற சோதனை கர்த்தருடைய அனுமதியோடு வருகிறது என்பதிலே யோபுவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானிச்சோம். யோபுவின் வாழ்க்கையிலே பிசாசானவன் தான் சோதிச்சான். ஆனால் ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். ஆண்டவரிடத்தில் அவன் பெர்மிஷன் வாங்கினான். ஒவ்வொரு காரியத்திலும் பெர்மிஷன் வாங்கினான். கர்த்தர் எந்த லிமிட்டுக்கு அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரோ அந்த லிமிட்டுக்குள்ளதான் அவனால் சோதிக்க முடிஞ்சது. அவனுக்கு உண்டானவைகளை தொடுவதற்கு அனுமதி கேட்டான். கர்த்தர் அதில் அனுமதி கொடுத்தார். அவனுக்கு உண்டானவைகளை மட்டும் பிசாசு தொட முடிந்தது. இரண்டாவது அவனுடைய சரீரத்தை தொடுவதற்கு அனுமதி கேட்டான். கர்த்தர் ஜீவன் மேல் கை வைக்காதே, சரீரத்தை மட்டும் தொடுன்னு சொல்லி அனுமதி கொடுத்தார். சரீரத்தை மாத்திரம் பாதிக்க முடிந்தது. ஆனாலும் பிசாசுடைய நோக்கம் எப்படியாகிலும் இந்த யோபுவை கர்த்தரை தூஷிக்க வைத்து விட வேண்டும் அப்படின்றது தான் ஒரே நோக்கமா இருந்துச்சு. அதனாலதான் ஒவ்வொரு முறை அவன் பெர்மிஷன் கேட்கும் பொழுதும் அவனுடைய முகத்திற்கு நேராக உண்மை தூஷிக்கானோ பாரும் அவன் சவால் விட்டுட்டே வந்தான். கடைசியில் அவன் இரண்டு முறை தோற்ற பொழுது யோபுவின் மனைவிக்குள் அந்த பிசாசானவன் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தான். அவள் வாயிலிருந்தே அதே வார்த்தையை சொல்ல வைக்கிறான், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கிறான். ஆகையினாலே எப்படி ஆகிலும் ஒரு தேவ பிள்ளையை கர்த்தரை தூஷிக்க வைக்க, அதாவது முறுமுறுக்க வைக்கிறதற்கு அவன் பிரயாசப்படுறான். இதில் அவனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதில் போனவன் சொன்னது ஜஸ்ட் ஹைலைட் பண்றேன். இதில் அப்படி என்ன சந்தோஷம், தேவ பிள்ளைகள் கர்த்தரை முறுமுறுக்கிறது அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் அவனுக்கு சான்ஸே கிடைக்குது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரை முறுமுறுக்கும் பொழுது கர்த்தருக்கும் அந்த தேவ பிள்ளைக்கும் ஒரு இடைவெளி உண்டாகிறது. ஏன்னா ஆண்டவருக்கு முறுமுறுப்பை ஒருபோதும் அவரால் சகித்துக் கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களின் முறுமுறுப்பு தான் அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்துச்சு. முறுமுறுப்பை ஆண்டவர் ஒருபோதும் சகிக்க மாட்டார். அதற்கு நான் வேதத்திலிருந்து எண்ணாகம் 21 அதிகாரத்திலிருந்து 4-5-6 வசனங்களிலே பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வழியை நிமித்தம் மனமடி அடைஞ்சாங்க, கர்த்தர் நடத்தி வந்த பாதை நிமித்தம் சோர்ந்து போய் முறுமுறுத்தாங்க, கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார், கொள்ளிவாய் சர்பங்கள் உள்ளே வந்தது, அதுதான் பிசாசு அடையாளம், உள்ளே வந்து அவர்களை கடித்ததினால் இஸ்ரவேல் ஜனங்களில் அநேக ஜனங்கள் செத்தார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில டைரக்டா பிசாசினால் தொட முடியாது, ஆனால் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவை துண்டித்து விட்டால், நமக்கும் கர்த்தருக்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி விட்டால், அந்த சான்ஸ் அந்த இடைவெளியை யூஸ் பண்ணி அவன் உள்ளே நுழைவான். அதனால நம்மை கர்த்தரை தூஷிக்க வைக்கிறதுனால அவனுக்கு என்ன லாபம்னா, அதுலதான் அவனுக்கு சான்ஸே கிடைக்குது. அவரை முறுமுறுக்கும் பொழுது நமக்கும் கர்த்தருக்கு இடைவெளி உண்டாகுது, அந்த இடைவெளியை பயன்படுத்தி தான் நமக்குள்ளே அவன் நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை அவன் பாதிக்க முடிகிறது. அதுக்காக தான் அவன் அதை செய்கிறான். அதை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அதை பிசாசின் இப்படிப்பட்ட சோதனையிலே யோபு கடைசி வரைக்கும் தன் வாயினாலே கர்த்தரை முறுமுறுக்கவும் இல்லை, அவரை தூஷி பாவம் செய்யவும் இல்லை, அவன் தூஷிக்கவும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அவன் ஜெயித்தான். இன்றைக்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான நபர், போன வாரத்தில் நான் கடைசியிலே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும், ஜெயித்தவங்க ஒரு சிலர், தோற்று போனவங்க நிறைய பேர். இப்படி தோற்று போனவர்கள் ஜெயித்தவர்கள் அதில் பார்க்கும் பொழுது, வெற்றி பெற்றவர்களில் மிக முக்கியமானவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். யோபுவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனுஷர்களுக்குள் அவன்தான் தலை சிறந்த பரிசுத்தவான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாயிருந்தான். அவனை போல பூமியிலே ஒருவரும் இல்லைன்னு கர்த்தர் சொன்னார். அவன் வாழ்ந்த நாட்களில் இருந்த மனுஷர்களுக்குள் தலை சிறந்த பரிசுத்தவான், நம்பர் ஒன் அந்த பொசிஷன்ல இருந்தவன் தான் யோபு. சரி, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனுஷர்களுக்கு மட்டுமல்ல, மனுஷ வர்க்கத்திலேயே நம்பர் ஒன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்து வாழ்ந்தவர்களில் நம்பர் ஒன் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வர்றது இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருவர் தான் பாவமே இல்லாத பூரண பரிசுத்தர். ஆனால் பிசாசானவன் அவரையும் விட்டு வைக்கவில்லை. நான் போன வாரத்திலே சொன்னேன், யார் கர்த்தரை வாஞ்சையோடு தாகத்தோடு கருத்தோடு தேடுகிறார்களோ, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை முன்வைத்து நடக்க நினைக்கிறார்களோ, அவர்கள்லாம் பிசாசுடைய டார்கெட்ல இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தீவிரமாய் கர்த்தரை தேட நாம் நினைக்கிறோமோ, அவர்கள் மேல்தான் பிசாசு ரொம்ப கவனம் செலுத்துவான். முழு உலகத்தையும் சுற்றி வந்த பிசாசிற்கு யோபுவின் மேல் தான் கவனம் பதிந்தது. அதை ஆண்டவர் கரெக்டா கேட்டார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆகையினாலே இன்றைக்கும் சொல்லுகிறேன், நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு வைராக்கியமாய் தேட நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு பிசாசு நம்மை நேரடியாய் நம்மை கவனிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம அவனுக்கு விஐபி. நம்ம கர்த்தரை அதிகமாய் தேடும்போது நம்ம கர்த்தருக்கு மட்டுமல்ல, பிசாசுக்கு நம்ம விஐபி ஆயிடுறோம். அவன் நம்மளை ரொம்ப நோட் பண்றான், இவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், இவனை எப்படி ஆகிலும் கவிழ்த்து போட வேண்டும் என்று அவன் நம்ம எப்படி ஆகிலும் வீழ்த்துவதற்கு தன்னாலான எல்லா காரியத்தையும் செய்வான். ஆனா அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது கவலை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக நமக்குள் இருக்கிறவர் வெற்றி உள்ள தேவன், வெற்றி பெற்ற இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில், அது மட்டுமல்ல உலக மனுஷ வர்க்கத்திலேயே சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினவர் அவர். ஒருவன் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய வேண்டும் என்பதற்கு முழு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. ஒவ்வொருத்தரிடத்திலும் ஒவ்வொரு நல்ல காரியத்தை எடுக்க முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மொத்தமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும், எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் சோதிக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் சோதிக்கப்பட்டார், எப்படி சோதிக்கப்பட்டார், இதனுடைய காரியத்தை நம்ம கவனிக்க, எப்படி அவர் ஜெயித்தார், இதை கவனிக்க வேண்டிய விஷயம் எடுத்துக்கொள்வோம். சுவிசேஷம் 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம்.
பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்.
போதும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கான ஒரு நேரம். இந்த சோதனையை முன்னின்று நடத்தி கொண்டு போனவர், அவர் சோதிக்கப்படும்படியாக அவரை நடத்தி கொண்டு போனவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சோதனை பிசாசினால் வந்தது, ஆனால் ஆண்டவருடைய அனுமதியோடு நடந்தது. ஆவியானவரே அவரை கொண்டு போறார். கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம் அவர் வாழ்க்கை நடக்கிறது. ஆவியானவரே அவரை கொண்டு போறார். இயேசு கிறிஸ்து ஏன் சோதிக்கப்பட வேண்டும்? அவர் தேவனுடைய குமாரன். இந்த உலகத்திலே வந்து பிசாசை ஜெயிப்பது எப்படி என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாழ்ந்து காண்பிக்கும்படியாகவும், தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே பிசாசை முற்றிலும் ஜெயிக்கும்படியாகவும் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான், அவருடைய வாழ்க்கை தான், அவருடைய சிலுவை மரணம் தான் வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம். வேதத்தின் முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15 அதுதான் வேதத்தின் முதல் தீர்க்க தரிசன வசனம். அந்த முதல் தீர்க்க தரிசன வசனத்தை உரைத்தவர் ஆண்டவர். உரைக்கப்பட்டது பிசாசிற்கு, சொல்லப்பட்ட காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்ததா இருந்தது. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இந்த முதல் தீர்க்க தரிசனமே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக பிசாசை மேற்கொள்வதுதான் முதல் தீர்க்க தரிசனத்தின் தாற்பரியம். அதனுடைய காரியமே அதுதான், பிசாசின் தலையை நசுக்குவது, பிசாசை மேற்கொள்வதுதான் முதல் தீர்க்க தரிசனத்தின் பொருள். இங்கே இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்திலே பிசாசை முற்றிலும் ஜெயம் எடுத்தாலும், தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே வெற்றிகரமாக அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். பிசாசை ஜெயித்து அந்த வெற்றியோடு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த சோதனை எப்படி வந்தது, ஏன் வந்தது, பிசாசு நம்மை சோதிக்கிற விதத்தை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவர் இரவும் பகலும் 40 உபவாசமாய் இருந்த பின்பு,
அவர் இரவும் பகலும் 40 உபவாசமாய் இருந்த பின்பு
அவருக்கு பசி உண்டாயிற்று.
அப்பொழுது
சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று, எழுதியிருக்கிறதே என்றார்.
முதல் சோதனை. இங்கே பார்க்கும் பொழுது பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போய்விட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தான் எதற்காக இந்த வனாந்தரத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்பது அவருக்கு நல்லா தெரியும். தான் சோதிக்கப்பட போகிறோம், என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து அந்த 40 அதற்கு 40 பிதா ஒதுக்கி கொடுத்துட்டார். 40 உனக்கு ஒரு டெஸ்டிங் டைம். அந்த 40 டோட்டலா அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையும் சரி, ஒரு 40 சோதனை கிடையாது, வாழ்நாள் முழுவதுமே சோதனை இருக்குது. புரியுதுங்களா? 40 இல்ல, வாழ்க்கை முழுசுமே சோதனை தான். இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல அவர் வாழ்ந்த கடைசி வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் சோதனை இருந்துச்சு. அதே போல நமக்கும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற கடைசி வினாடி வரைக்கும் நமக்கு சோதனை இருக்குது. ஆனால் இந்த 40 என்று எதை குறிக்கிறது என்றால், இந்த 40 வேற எதுவுமே கிடையாது, டோட்டலா சோதனை மட்டும்தான். 40 அவர் பிரசங்கம் பண்ணல, இந்த 40 அவர் அற்புதம் செய்யல, இந்த 40 அவர் வேற எதுவுமே செய்யல, டோட்டல சோதனைக்கென்றே ஒதுக்கப்பட்ட நாட்கள். அதனாலதான் அந்த 40 ஸ்பெஷலா போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம புரியணும். பிசாசானவர் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் நமக்கு சோதனை கொண்டு வருவான். ஆனால் சில நேரத்தில் ஸ்பெசிபிக்கா நம்முடைய லைஃப்ல ஒரு ஆழமான ஒரு சோதனைக்குள் நம்மை தள்ளப்படுவோம். டெய்லி நமக்கு சோதனை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் அன்பா இருக்கிறோமா? டெய்லி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கர்த்தர் பார்ப்பாரு. உலக ஆதாயத்துக்காக வாழ்றோமா, கர்த்தரை தேடுறோமா? சாதாரணமா நம்முடைய நடக்கைகளை பார்த்துட்டு இருப்பார். ஆனால் குறிப்பிட்ட சில நேரத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற சோதனை உச்சகட்டமாக இருக்கும். தடுமாறுவீங்க, தள்ளாடுவீங்க, நிக்க முடியுமான்னு பயப்படுவீங்க, விழுந்துருவோமோன்னு நீங்க நினைப்பீங்க, இதை நம்ம ஜெயித்து வர முடியுமான்னு நீங்க நினைப்பீங்க. அந்த சோதனை பல நேரத்தில் உங்களால வெளியில சொல்ல முடியாது, பல இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த காரியம் உங்களை தடுமாற வைக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தின் காலமா இருக்கும். அந்த காலம் எப்படிப்பட்டதுன்னா, இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 40 நாள் ஒதுக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் திடீரென்று முழு வேகத்தோடு பிசாசானவன் நம்மை சோதிக்கிற நாட்கள் வரும். டெய்லி லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும், அது சாதாரணமா இருக்கும். ஆனால் சில நேரத்தில் அவனுடைய முழு வல்லமையோடு நம்மை நோக்கி அவன் தாக்குதல் நடத்தும் போது அந்த நேரத்தில் ஜெயிப்பதுதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய சரியான காரியம். கேஷுவலா நம்ம ஜெயிக்கிறது வேற, அவன் தன்னுடைய முழு பலத்தோடு நம்மை தாக்கும் பொழுது அங்கே ஜெயிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். அதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கிறது. இப்ப 40 நாள் அதுக்காக ஒதுக்கப்பட்டாச்சு. இப்ப 40 நாளும் அவர் சோதிக்கப்படுகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து பார்த்தார், இந்த நாள்ல நமக்கு வேற எதுவுமே கிடையாது, பிரசங்கம் பண்ண போறது கிடையாது, வியாதி சுகமாக்க போறது கிடையாது, வேற எந்த வேலையும் கிடையாது. வீட்டில் இருந்தா கூட நமக்கு வீட்டின் காரியங்கள் இருக்கும். அதனாலதான் ஆவியானவர் நம்மை மனாந்திரத்துக்கு தனியாக கொண்டு வந்து டோட்டலா நம்மளை ஐசோலேட் பண்ணிட்டாரு. இந்த நேரத்தில் நான் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்க வேண்டும், அதுவும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அவர் தீர்மானம் எடுத்தார். நான் ஏற்கனவே நான் பழைய ஆட்கள் தெரியும், நான் கேட்டிருக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஏசு கிறிஸ்து உபவாசிக்கும் போது சோதிக்கப்படவில்லை, புரியுதா? ஏசு கிறிஸ்து உபவாசிக்கும் போது சோதிக்கப்படலை, சோதிக்கப்படும் போது உபவாசித்தார். நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணும்போது பிசாசு வந்து சோதிச்சா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவர் உபவாசம் பண்ணும்பொழுது பிசாசு வந்து சோதிக்கவில்லை. அவர் சோதிக்கப்படுகிறதற்கு வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்ட பொழுது அவர் உபவாசித்தார். ஏன்னா அவர் வெற்றிகரமாய் வர வேண்டும் என்பதற்காக அவர் அந்த நேரத்தில் உபவாசத்தை கையில் எடுக்கிறார். இப்படி அவர் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிசாசனவன் வருகிறார். வந்து அவருக்கு பசி உண்டாகிறது. உபவாசித்து முடிக்கிறது 40 நாள் அளவும் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருகிறான். 40 நாள் முடியும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்றான். 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இதான் ரொம்ப நல்ல வார்த்தை. 40 நாள் அவருக்கு பசியே உண்டாகலையா? பசியை உணர முடியாதபடிக்கு அவருடைய உபவாசம் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதான் காரியம். 40 நாள் டோட்டலா அவர் பிரேயர்ல இருந்தார். ஏன்னா பிதா அவருக்கு 40 நாள் கொடுத்துட்டாரு. அந்த 40 நாளும் எதையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ண ஃபுல்லா பிரேயர்ல இருந்தார். பசி கூட அவர் உணர முடியல. முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகுதான், அப்பா இன்னைக்கு நம்ம ஜெபிச்சு முடிச்சிட்டோம், 40 நாள் முடிஞ்சிருச்சு, இனி நம்ம ஊருக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவர் நினைக்கும் போது திடீர்னு அவருக்கு பசி தெரியுது. ஜெபத்தை நிறுத்தின பிறகுதான் பசி தெரியுது. நிறைய பேருக்கு ஜெபிக்கும் போதுதான் பசியே தெரியும். நிறைய பேருக்கு நம்ம பாசிக்கு இருக்கும் போது மாட்களுக்கு எல்லாம் ஜெபிக்கும் போதுதான் பசியே தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஜெபிக்கும் போதே பரிசு தெரியல, ஜெபிச்சு முடிச்ச பிறகுதான் பசியே தெரிஞ்சுதான். நமக்கு அவருக்குள்ள வித்தியாசம் தான், நமக்கு அவருக்குள்ள கமிட்மெண்ட்ல இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபாஸ்டிங் உட்கார்ந்தோன்னு பசியா தெரியும், இல்ல ஃபாஸ்டிங் உட்காரும் போது பசி தெரியக்கூடாது, அதான் உண்மையான உபவாசம். முடிச்ச பிறகுதான் பசியே தெரியணும், அதான் ரியல் கமிட்மெண்ட். அப்ப 40 நாளும் அவருக்கு பசிய கூட அவரால் ஃபீல் பண்ண முடியல, அவ்வளவு ஒரு சின்சியரான பிரேயர். 40 நாள் முடிஞ்ச பிறகு பசி வந்துச்சு. பிரேயரை முடிச்ச பிறகுதான் பிசிக்கலா அவர் உணர ஆரம்பிக்கிறார், பசி வந்துச்சு. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து முதல் கேள்வி கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும். ஏன்னா இந்த சோதனைகளிலே ஒவ்வொரு முறையும் சாத்தான் யூஸ் பண்ற வேர்டு இது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இதைதான் கவனிக்கணும். நம்ம பெரும்பாலும் இந்த சோதனையை தான் பார்க்கிறோம். ஆனா சாத்தான் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் நம்ம கவனிக்கணும். அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது அவனுடைய உள்நோக்கம் நமக்கு புரியும். அவனுடைய முகத்திற்கு நேராக உண்மை தூஷிக்காரோ பாரும், அதில் தான் அவனுடைய உள்நோக்கம் தெரிஞ்சது. இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த முதல் சோதனையும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அடுத்த சோதனையிலையும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழகுதியும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால். இந்த சாத்தான் ஒவ்வொரு முறை இயேசு கிறிஸ்து இடத்துல சோதிக்க வரும் பொழுதும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு கேட்கிறான். இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, ரொம்ப டெம்ப்டிங் வேர்ட் அது. இந்த தேவனுடைய குமாரனையால் டெம்ப்ட் பண்ற வேர்ட். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்கிறானே இவனுக்கு இவர் யாருன்னு தெரியாதா? இது முதல் குவஸ்டின். இது சாத்தான் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து கேட்டானே, இவனுக்கு இவர் யாருன்னு தெரியாதா? பைபிள் உங்களுக்கு ரெண்டு வசனத்தை காட்டுறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 23-24.
அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ
நஸ்ரேனாகிய இயேசுவே,
எங்களுக்கும் உமக்கும் என்ன,
எங்களை கெடுக்கவா வந்தீர்,
உம்மை இன்னார் என்று அறிவேன்.
அவன் சொல்றான், உம்மை இன்னார் என்று அறிவேன் சொல்றான். ஓப்பனா சொல்ற, உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் யாருன்னு எனக்கு தெரியும். பிசாசிற்கு தனக்கு முன்னால நிக்கிறது யாருன்னு நல்லா தெரியும். அவர் தேவனுடைய குமாரன் என்று அவனுக்கு தெரியும். உம்மை இன்னார் என்று அறிவேன். அப்போஸ்தலர் நடுவடிகள் 19:15 பாத்தீங்கன்னா கூட, அங்கே பவுலை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிசாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. படிங்க 19:15.
அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும்.
19:19
இரண்டு வருஷ காலம்
15
பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன்
அவர்கள் மேல் பாய்ந்து
பலாத்காரம் பண்ணி
அவர்களை மேற்கொள்ள. போதும், இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். செய்ய சில மந்திரவாதம் செய்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்த பொழுது பிசாசு ஓபன சொல்லுச்சு, இயேசுவை எங்களுக்கு தெரியும், பவுல கூட எங்களுக்கு தெரியும். நல்லா கவனிக்கிறது, ஒரு நல்ல வார்த்தை இது. இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று பிசாசுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவனையும் இன்னார் என்று பிசாசுக்கு தெரியும். ஆமேன். நீங்க யாருன்னு பிசாசுக்கு தெரியணும். இந்த இடத்துல பிசாசுக்கு இயேசு யார் என்று தெரியும். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால். இந்த வார்த்தையின் மூலமாக தான் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் நிரூபிக்க ஏதாவது ஒன்றை அவரை செய்ய வைக்க வேண்டும். இதுதான் அவனுக்கு நோக்கமா இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சிட்டு சொன்னான். இந்த வார்த்தை யார் சொன்னாலும் அது அவருடைய டெம்ப்ட் பண்ணிடும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக, இங்கே சூளைமேட்டில் ஒரு காரியம் நடந்துச்சு. இங்கே பெரியார் பாதை என்ற இடத்துல ஒரு மீன் மார்க்கெட் இருக்கு, இங்கே பக்கத்தில். அந்த மீன் மார்க்கெட்ல ஒரு சகோதரன், அந்த நபரை எனக்கே தெரியும். ஒரு முறை அவனுக்கு நான் சுவிசேஷம் கூட சொல்லியிருக்கிறேன் பார்த்து. அவன் இருக்கும்பொழுது அவன் அந்த இடத்துல வேறொரு நபர், ஒரு பையன், அவன் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு காசு கொடுத்து வட்டி கொடுப்பான் போல இருக்கிறது, கொடுத்து கலெக்ட் பண்ண வருவான் போல இருக்கிறது. அவன் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த மீன் வெட்டுகிற இடத்துல பணத்தை கேட்டிருக்கிறான். அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. ஆனா பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது, சும்மா அந்த பணம் கேட்ட விஷயத்த ஒரு சின்ன வாக்குவாதம் வந்த உடனே இந்த மீன் வெட்டி கொண்டிருந்தவன் சொன்னாரே, என்ன செஞ்ச, கத்தி எடுத்து அப்படி ஒரு நீட் நீட்டான். அவன் நினைச்சான், அவன் டக்குனு விலகிடுவான்னு. இவன் நினைச்சா நம்ம அப்படி காமிச்சா வந்து விலகிடுவான். இவன் நினைச்சிட்டு கத்தி விட்டுனான். அவன் வந்து நம்மளை சும்மா பயம் காட்டுறதுக்கு தான், ஏன்னா அந்த அளவுக்கு விரோதம் கிடையாது, சும்மா பயம் காட்டுறதுக்கு தான் நமக்கு கத்தி நீட்டுறான்னு சொல்லிட்டு அவனும் வெட்ட மாட்டான் அப்படின்னு அவனும் தைரியம் பண்ணிட்டான். சும்மா பயப்படுத்துறது தான் கத்தி நீட்டுறான்னு. இவனும் கத்தி நீட்டினா விலகிடுவான்னு நினைச்சு தான் கத்தி நீட்டினான். ஆனா அவனும் விலகல, இவனுடைய கத்தி நேர போய் கழுத்துல விழுந்துருச்சு, கழுத்து துண்டாய் போச்சு, ஸ்பாட்லயே செத்து போயிட்டான். சாதாரண ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், கொலை செய்யணும் நினைக்க கூட இல்லை, அப்படின்னு அதுக்குரிய ஒரு பிரச்சனையே கிடையாது. சாதாரண ஒரு காரியம், வெட்டிட்டு வேண்டாம் என்றான். இவன் வெட்டுறா பாக்கலான்ட்டான், முடிஞ்சா வெட்டுறான்ட்டான். சும்மா கத்தி நேட்ட போய் நிஜமாவே அது கொலையாயிடுச்சு. இதுதான் டெம்டேஷன். நீ தேவனுடைய குமாரனையானால், அப்போ அது டெம்ட் ஆகுது. நான் தேவனுடைய குமாரன், என்ன பார்த்து தேவனுடைய குமாரனா அப்படின்னு டவுட்ல கேட்கிற, நான் தேவனுடைய குமாரன் காட்டுறேன் பார், அத டெம்ட் பண்றது. பிசாசு ஒவ்வொரு சோதனையிலும் அவரை குறித்து நல்லா தெரிந்து வைத்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை டெம்ப்ட் பண்ணி தான் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் நிரூபிப்பதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வைக்கணும் அப்படின்னு தான் அவன் ட்ரை பண்ணான். பிசாசுடைய சோதனையை நீங்க நல்லா கவனிக்கணும். என்னைக்குமே அது சோதனை மாதிரியே தெரியாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது பெரிய சோதனை மாதிரியே தெரியாது. பல விஷயங்கள் சோதனை மாதிரி தெரியாது. நமக்கு நன்மை உண்டாகும்படி நடக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு பசி உண்டாயிற்று, அந்த நேரத்தில் பார்த்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு கேட்டார். அவருடைய தேவையின் நேரத்தில் அந்த தேவையை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். நீ தேவனுடைய குமாரனையானால், அப்ப இதுல வந்து ஒரு டெம்ப்ட் பண்ற ஒரு வார்த்தையை கூட ஆட் பண்ணி சொல்றான். சும்மா சொல்லி இந்த கல்ல அப்பமாக சொல்லல, நீ தேவனுடைய குமாரனையானால். அப்ப அதை நிரூபிக்கிறதற்காக அந்த கல்லை அவர் அப்பமாக்க முயற்சி செய்வார். இதுல என்ன அவருக்கு லாபம்? இந்த கல் அப்பமாக்கி இயேசு சாப்பிடுறதுல பிசாசுக்கு என்ன லாபம் இல்ல, அதுல என்ன லாபம், அதைதான் கவனிக்க. இங்கே பிசாசு கொண்டு வந்த சோதனை கவனிச்சு பாருங்க, கல்லை அப்பமாய் மாத்த சொல்றான். நல்ல விஷயம், கல்ல வந்து ஏதோ வேற ஏதோ மோசமான ஒரு காரியமா மாத்த சொல்லல இல்லையா. இந்த கல்ல வேற கல்ல மாத்துன்னு சொல்லல, ஏன்னா வேற கல்ல என்ன அந்த கல்ல மாத்துன்னு சொல்லல, இல்ல இந்த கல்ல அந்த கல்ல மாத்துன்னு சொல்லல. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட இந்த கல்ல அப்பமா மாத்த சொன்னான். ஒரு பிரெட்டை மாத்து மாத்தி சாப்பிடு. அவன் சொன்னது நல்ல காரியம், நல்ல காரியம், அவசியமான காரியம். ரெண்டாவது ஒன்னு நல்ல காரியம், ரெண்டாவது அந்த நேரத்தில் அவசியமான ஒரு காரியம், மூன்றாவது அவரால் செய்யக்கூடிய ஒரு காரியம், அவரால் செய்ய முடியக்கூடிய ஒரு காரியம். மூணு விஷயத்தை கவனிக்கணும். பிசாசு நம்மை சோதிக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்காது, நமக்கு நல்லதாக தோன்றும். அது நமக்கு நல்லதா தோணும். ரெண்டாவது அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக தோன்றும். அந்த சூழ்நிலை தான் வரும், நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிற நேரம். மூணாவது அதை நம்மளால் செய்யக்கூடியதாகவே இருக்கும், நம்ம முடியாததா இருக்காது, ஈஸியா செய்யக்கூடியதா இருக்கும். இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதமே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாத்தினார், ஒன்னு இன்னொன்னு மாத்தினார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாத்தினவருக்கு கல் அப்பமா மாத்துறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த மூணு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு ஃபேவரான விஷயம். ஒன்னு நல்ல விஷயம், ரெண்டாவது அந்த நேரத்தில் அவசியமான விஷயம், மூணாவது அவருடைய காரியத்தில் அவரால் செய்யக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சில காரியம் அப்படிதான் நடக்கும், நல்ல காரியமா இருக்கும். உங்களுக்கு அந்த காரியம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்லதா இருக்கும். சில நேரத்தில் அந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப அவசியமான நேரத்தில் அது வரும். மூணாவது உங்களால் அதை செய்யக்கூடிய ஈஸியா செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கும், ஈஸியா செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். இத பார்த்த உடனே இது ஆண்டவர் தான் கொடுத்துட்டாரு நினைச்சிடாதீங்க. நல்லதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கறது நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஆமென். நல்லதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார் நினைச்சிடக்கூடாது. சிறந்ததை எல்லாம் ஆண்டவர் தான் கொடுக்கிறார் நினைச்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்தை விட்டு நம்ம தடுமாறி போகிறதற்கு பல நேரத்தில் எது வேணாலும் நடக்கும். நல்லதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறது நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் வரக்கூடாது. கர்த்தர் நன்மை செய்கிறார் நிச்சயமாய், அதுல உண்மை. ஆனா எல்லா நன்மையுமே கர்த்தர்கிட்ட தான் வருது, ஒரு நல்லதா தெரியறது எல்லாமே கர்த்தர்கிட்ட தான் வருது நம்ம நினைச்சிடக்கூடாது. சிறப்பானதை கர்த்தர் நமக்கு தரார் சந்தேகமே இல்லை, ஆனா சிறப்பானதை எல்லாம் கர்த்தர் தான் நமக்கு தரார் நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்மளால் செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கும், அதனால அது கர்த்தர் நமக்கு கொடுத்துறாரு அதையும் நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம நிதானமாய் பார்க்கணும், ஏன் இது வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிசாசு இதை கொண்டு வந்த இந்த முதல் சோதனையிலே முதல் காரியம் என்ன, இந்த கல்லுகளை அப்பமாக்கும். இது எல்லாமே அவரால் முடியும், ஆனால் அவர் அதற்கு சிம்பிளா ஒரு பதில் மட்டும்தான் சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே முடியாது. என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை இவன் செய்ய வைத்து விட்டால் அவனுடைய காரியம் என்ன, தன் வார்த்தைக்கு அவரை கீழ்படிய வைத்து விட வேண்டும். அதுதான் காரியம், தான் சொன்னதுக்கு அவர் செய்ய வச்சிடணும். அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கணும் அவசியம் இல்லை, நல்லதா கூட இருக்கலாம். அவன் சொன்னதற்கு கீழ்படிய வச்சுட்டு அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு பேசிட்டு இருக்கிறான். நம்முடைய சிந்தனையில பேசலாம், நீங்க ஒண்ணு நல்லது செய்ய நினைக்கிறீங்க அவன் வேற ஒண்ணு பேசலாம். நீங்க பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அவன் நியூஸ் பேப்பர் படின்னு பேசுறான். நீங்க கொஞ்ச நேரம் ஜபிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க யார்ட்டையும் அது போன்ல பேசிட்டு அப்புறமா ஜபம் பண்ணுன்னு பேசுறான். அந்த போன் எடுத்தீங்கன்னா அந்த ஆள் பிடிச்சி அரை மணி நேரம் உங்க நேரத்தை காலி பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட ஜஸ்ட் போன் பண்ணி பேசுன்றான். ஏதாவது ஒண்ணு நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க ஜபிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவன் ஜஸ்ட் இந்த போன் பண்ணிட்டு அப்புறமா ஜபம் பண்ணுன்றான். ஏதாவது ஒண்ணு நீங்க பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்ச நேரம் டிவியில நியூஸ் பார்த்துட்டு அப்புறம் பைபிள் படிக்கிறான். ஏதாவது ஒண்ணு நீங்க நினைக்கிறீங்க நல்ல விஷயம் தானே, இல்ல. அவனுக்கு காரியம் எல்லாம் உங்களை கீழ்படிய பண்ண வேண்டும். ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே தெளிவா இருக்கணும், எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் எவ்வளவு அவசியமான காரியமாக இருந்தாலும் பிசாசு சொல்லுகிற எந்த ஒரு வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட நான் லிசன் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கூட நான் லிசன் பண்ண மாட்டேன். அது எனக்கு அவசியமானதாக இருந்தால் லிசன் பண்ண மாட்டேன், என்னால செய்யக்கூடிய காரியமாக இருந்தால் நான் லிசன் பண்ண மாட்டேன், என்னால் செய்யக்கூடிய காரியம் ஆனாலும் நான் லிசன் பண்ண மாட்டேன். இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அது முடியும், ஆனா முடியாதுனர். அடுத்த சோதனையிலையும் பாத்தீங்கன்னா அதுதான் நடக்குது, வாசிக்கலாம்.
அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான்.
போதும். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இது அவனுடைய ஞானத்தை இன்னும் நமக்கு அதிகமாய் காட்டுகிறது. இப்ப மறுபடியும் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால், மறுபடியும் அதே டெம்டேஷன், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழகுதி. இப்பொழுது அவன் வசனத்தை எடுத்துட்டு வந்துட்டான், அப்பொழுது தேவ தூதர்கள் வந்து உடைய பாதங்களை ஏந்துவாங்க, உடைய பாதம் கல்லிடராதபடி. கொஞ்ச நேரத்துக்கு நாளும் பாடணும் உன்னதமான வரி. அந்த 91 சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை இவன் எடுத்துட்டு வந்துட்டான். ஏன் இந்த இடத்துல பிசாசு மறுபடியும் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் டெம்ப்ட் பண்ணிட்டு எதுக்கு வசனத்தோடு வந்தான்? ஒரு நபரை பிசாசு என்னைக்குமே ஸ்டடி பண்ணுவான். பிசாசு நீங்க சாதாரணம் நினைச்சிடக்கூடாது, ஆளை ஸ்டடி பண்ணுவான். ஒரு நபருடைய வீக் பாயிண்டையும் ஸ்டடி பண்ணிட்டு அங்க தாக்குதல் நடத்துவான். ஒரு நபருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட பார்த்துட்டு அங்கேயும் தாக்குதல அவன் கொண்டு வருவான். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டான பொழுது அந்த பசி அவருடைய வீக் பாயிண்ட், அந்த பசியை யூஸ் பண்ணி அவரை தாக்கலாம் என்று சொல்லி பார்த்தான். ஆனால் அந்த பசியை யூஸ் பண்ணி அவரை அவனால் மேற்கொள்ள முடியல. அவர் வசனத்தை சொல்லி மேற்கொண்டுட்டார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த அப்பம் எனக்கு சாப்பாடு அல்ல, என் பிதாவின் வார்த்தை தான் எனக்கு உணவிட்டார். ஓஹோ, அப்போ உனக்கு தேவனுடைய வார்த்தை உன்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்டா? அப்ப நான் அதுல வருகிறேன். அப்ப பாருங்க, இவன் அந்த ரூட்ல வரான். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அந்த இடத்தில் வந்து உங்களை அசைப்பதற்கு அவன் ஏதாவது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவான். நம்ம லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையில் இயேசு கிறிஸ்து ஸ்ட்ராங்கா இருந்தார். அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு வார்த்தையை வைத்து தான் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும் என்று அவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் வார்த்தைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். ஆகினாலே வார்த்தையை கொண்டு வந்து அவரை கன்வின்ஸ் பண்ண பார்க்கலாம். அவனுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாகிலும் அவரை கீழ்ப்படிய பண்ணணும். இந்த இரண்டாவது சோதனை நோக்கம் அதுதான், எப்படியாகிலும் அவரை கீழ்ப்படிய பண்ணணும், தான் சொன்னதை செய்ய வைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, ஒரு சின்ன இடத்துல நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் லிசன் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒபே பண்ணிட்டீங்கன்னா, தொடர்ந்து நீங்க பல இடத்துல நீங்க ஒபே பண்ண வேண்டிய அவசியத்துல தள்ளப்பட்டுருவீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிசாசு உங்களை சோதிக்கிறாள். ஒரு காரியத்திற்கு நீங்க கொஞ்சம் உடன்பட்டு கொஞ்சம் கீழ்ப்படிச்சிட்டீங்கன்னா அதோட நிக்காது. தொடர்ந்து நீங்கள் இன்னும் பல ஸ்டெப் நீங்க அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படுவீர்கள். ஒரு இடத்துல தள்ளப்பட்டால் போதும், ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு அதோட நிக்காது, தொடரும் தொடரும். அதை மூடுவதற்கு, அதை மறைப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு பல தவறுகளுக்குள், பல காரியங்களுக்குள் நம்முடைய வாழ்க்கை போய் மாட்டிக்கும். அப்போ பார்க்கும்பொழுது அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன, வசனம், அதுலதான் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே வசனத்தின் வாயிலாக அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணான். அதுக்கும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வசனத்தோடையே வந்தார். மூணாவது பார்க்கும் பொழுது வாசிக்கலாம்.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து,
உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவருடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து,
நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால்,
நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால்,
இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போய் சாத்தானே,
உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று
எழுதியிருக்கிறதே என்றார். போதும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பணிந்து கொள்ளுதலை குறித்து மூணாவது வருது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கிற கர்த்தரை அறியாத புறஜாதி ஜனங்கள் விக்கிரகத்தை போய் பணிந்து வணங்குறாங்க, அவங்க பிசாசு வணங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் எல்லாம் அப்படி கிடையாது, நான் கர்த்தரை அறிந்தவன், அதெல்லாம் வணங்குறது கிடையாது, எந்த விக்கிரகத்தை வணங்குறது கிடையாது, எந்த பிசாசை நான் வணங்குறதுல நினைக்கிறோம். ஆனால் பிசாசை வணங்குதல் என்பது ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால போய் நின்று தலை குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிகிறது மட்டும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பிசாசை வணங்குதல் என்பது அவனுடைய ஒரு சத்தத்திற்கு, அவனுடைய ஒரு சின்ன கமாண்டுக்கு நீங்க செவி கொடுப்பது அவரை பணிந்து கொள்வதற்கு சமானம். தெரியுமா, விக்கிரகத்தை போய் வணங்குவதும் ஒன்றுதான், அதற்குளிர்ந்து நம்மை நடத்துகிற பிசாசின் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படிவதும் ரெண்டுமே ஒன்றுதான். நம்ம நினைக்கிறோம் நம்மள விக்கிரக ஆராதனை செய்யல, பிசாசை வணங்குறது இல்ல, வணங்கணும்ன்றது கீழே விழுந்துதான் வணங்கணும் அவசியம் கிடையாது. அவன் வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் பொழுது, அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் அவனை பணிந்து கொள்ளுகிறோம், உபே பண்றோம். நம்ம பல நேரத்தில் நம்ம உணர்றது கிடையாது, நமக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே இல்லை, பிசாசு என் பக்கத்திலே வர முடியாது. இல்லை, அவங்களும் அது காணப்படுகிற ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால போய் பணிந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் நமக்கு விக்கிரகம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது எந்த சூழ்நிலையிலும் தெரிந்தோ தெரியாமலோ அறியாமலோ ஒபே பண்ணிடக்கூடாது. நீங்க ஒபே பண்ற போது நாம் அதை பணிந்து கொள்ளுகிறோம் என்பதை மறக்க கூடாது. அப்ப பிசாசு பாத்தீங்கன்னா என்னைக்குமே வேற ரூட்ல வர மாதிரி வரும். கடைசியில தான் தன்னுடைய உள்நோக்கத்தை ரிவீல் பண்ணும். யோபுவின் விஷயத்துல வரும்பொழுதும் நேரடியாக அவனை தூஷிக்க வைக்கிறதுக்கு பிசாசு அங்க கத்தரிடத்தெல்லாம் கேட்டுச்சே தவிர அவங்ககிட்ட நேர பேசல. பிசாசு நீ தேவனை தூஷின்னு சொல்லற, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துச்சே தவிர நீ தூஷின்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் செகண்ட் சோதனையிலையும் பார்க்கும் பொழுது அவனை தொட்டுச்சு, நீ தேவனை தூஷின்னு சொல்லல, அது தொட்டுச்சு. ஆனா அதுலயும் தோல்வி அடைஞ்ச பிறகு அவன் மனைவி மூலமாக அதை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சு. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கல்லுகளை அப்பமாக்குன்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல, அது அவரை பணிந்து கொள்ளுகிறதற்கான ஒரு காரியம் தான். அவர் கல்ல அப்பமாக்கி இருந்தார்னா அது சாதாரண அற்புதம் தான், ஆனால் பிசாசை அவர் பணிந்ததற்கு அது சமானமாக இருக்கும். மேலிருந்து குதியும் தேவ தூதர்கள் விழுந்து போய் தாங்கி கொண்டு போவார்கள், நடக்கும். அவர் குதிச்சிருப்பாரு, தேவத்துவம் தாங்கியிருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் பிசாசை அவர் பணிந்ததாய் அது ஆகும். ரெண்டு இடத்துலயுமே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மூணாவது ஓபனா பேசிட்டான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். அவனுடைய நோக்கம் எல்லாம் ஒரு தேவ பிள்ளையை தன் வார்த்தைக்கு தன்னுடைய கமாண்டுக்கு அவங்களை பணிய வைக்க வேண்டும். நம்ம லைஃப்ல நீங்க எப்பவுமே நீங்க கவனமா இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ கேர்லெஸ்ஸா இருந்து நான் பிசாசனுடைய கமாண்டுக்கு நான் அடி பணிந்து விடக்கூடாது. நம்ம தெரியாம செய்யறோம், பல நேரத்தில் அறியாம செய்யறோம். நம்ம ஆவிக்குரியவர்கள் தான் இருக்கிறோம், ஆனாலும் நம்ம எரியாமல் ஒரு கமாண்ட் வரும்பொழுது அந்த கமாண்ட் எங்கிருந்து வருது நமக்கு அனலைஸ் பண்ண தெரியறது இல்லை. இந்த காரியம் இந்த சத்தம் எங்கிருந்து வருது நல்லதா தான் தெரியுது, ஆனா இது கர்த்தர் சொல்றாரா அல்லது பிசாசு சொல்றானா நமக்கு பல நேரத்தில் தெரிய அறிய தவறி விடுகிறோம். இதுக்குதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். யோபுவின் காலத்திலே அவனுக்கு ஏற்பட்ட சோதனையிலும் நம்முடைய நாட்களில் நமக்கு வருகிற சோதனையிலும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. யோபுவின் நாட்களில் பார்க்கும் பொழுது யோபுவுடைய பெரிய ஒரு கமிட்மெண்ட் அவனுக்கு இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங் அவன் கமிட் பண்ணியிருந்தான். அவனுடைய லைஃப்ல இருக்கிற கமிட்மெண்ட் நீங்க படிச்சீங்கன்னா அசந்திருவீங்க. வீட்டில் போய் படிங்க, படிக்க டைம் இல்ல. யோபுவின் புஸ்தகம் 31 வீட்டில் போய் வரிக்கு வரி நிதானமா படிச்சு பாருங்க. 31st எடுத்து நிதானமா வீட்டில் போய் ஒவ்வொரு வரியா படிச்சு பாருங்க. அதை படித்தால் அலண்டு போயிடுவோம். அவனுடைய கமிட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அது யாருமே பண்ண முடியாது. அவன் சந்திரனை ரசிக்கிறது இல்லைன்னுவான், உலகத்துல இயற்கையை கூட ரசிக்கலன்னுவான். ஆண்டவை தான் நான் ரசிக்கிறேன், இயற்கையை கூட ரசிக்கிறேன். நிறைய இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, அதை நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு கமிட்டட் லைஃப் அவனுக்கு இருந்துச்சு. அந்த கமிட்மெண்டோடு அவன் வாழலாம். எந்த நிலைமையிலும் என் ஆண்டவரைக்கு விரோதமாய் நான் பேச மாட்டேன், அத ஒரு கமிட்மெண்ட் அவனுக்குள்ள. நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு. அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை பத்தி ரொம்ப கமிட்மெண்ட் இருந்துச்சு. எல்லாமே அவனுக்கு நல்ல கமிட்மெண்ட் இருந்துச்சு. அதுல ஒரு கமிட்மெண்ட் என்ன, எந்த நிலைமையிலும் நல்லதோ கெட்டதோ ஆசீர்வாதமும் மோசமானதோ எதுவானாலும் சரி என் ஆண்டவரை நான் ஒருபோதும் தூஷிக்க மாட்டேன். ரொம்ப தெளிவா இருந்தான். கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமை பெற வேண்டாமான்னு கேட்டான். கிளியரா கமிட்மெண்ட் இருந்தது அவனுக்கு இருந்துச்சு. கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் வாயில முறுமுறுக்க மாட்டேன். அதனால அவன் ஜெயிச்சான். ஆனா நம்மளுடைய காரியம் பாத்தீங்கன்னா நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற டெஸ்டும் ஜாஸ்தி, ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி, ரெண்டுமே நமக்கு ஜாஸ்தி. யோபுவின் காலத்தில் இருந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் வேற, நம்முடைய காலத்தில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லெவல் வேற. யோபுவின் காலத்தில் கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற, நம்முடைய காலத்தில் கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பலன் வேற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலன் வேற. இதெல்லாம் கவனிக்கும். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு கால விசுவாசியின் வாழ்க்கை என்பது ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட், தெய்வீக சுபாவத்தை நோக்கி அதுல நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கிறோம். இந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு வருகிற சோதனைகளும் ஹையஸ்ட் லெவல்ல இருக்கும். ஆனால் ஒரு நற்செய்தி கேட்டீங்கன்னா, யோபு தன்னுடைய கமிட்மெண்ட்னால அவன் ஜெயிச்சான். ஆனா நம்ம நம்முடைய கமிட்மெண்ட்னால நம்ம ஜெயிக்கிறது இல்ல, ஆண்டவருடைய பலத்தினாலே நம்ம ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். இன்றைக்கு வெறும் அந்த கமிட்மெண்ட் வச்சுட்டு நம்ம ஓட்டம்னா தோத்துருவோம். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல தோத்து போறதுக்கு என்ன தெரியுமா காரணம், தங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க, அந்த கமிட்மெண்ட் நம்பி வாழ்ந்துருக்காங்க. ஆனா வாழ்ந்திருக்கிற காலம் அந்த காலம் கிடையாது. நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பல கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க. அந்த கமிட்மெண்ட் நம்பி நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செய்வீர்கள் என்றால் தோத்து போய்வீங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒருபோதும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபிப்பேன் அப்படின்னு கமிட் பண்றீங்க, எத்தனை நாள் உங்களுக்கு முடியுது? நான் கோவப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன்னு கமிட் பண்ணீங்க, எத்தனை நாள் உங்களுக்கு முடிஞ்சது? நான் இதை செய்ய மாட்டேன், எத்தனை நாள் எத்தனையோ எத்தனையோ காரியங்களை கமிட் பண்ணீங்க, எத்தனை நாள் முடிஞ்சது? இதை தவறாமல் செய்வேன் எத்தனை நாள் கமிட் பண்ணீங்க, எத்தனை நாள் உங்களுக்கு அது முடிஞ்சது? இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல கமிட்மெண்ட் வச்சுக்கொண்டு ஒன்னும் பண்ண முடியாது. உங்களுடைய சுய கட்டுப்பாடு, உங்களுடைய சுய அர்ப்பணிப்பை வைத்துக் கொண்டு ஒன்னும் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிற லெவல் வேற, முடியாது. இன்றைக்கு நமக்கு ஜெயம் எடுப்பதற்கு தேவ பலன் நமக்கு அவசியம். அல்லேலூயா. தேவ பலன் நமக்கு அவசியம், தேவ பலன். இங்க நீங்க முதல் கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அதுதான் கவனிக்க வேண்டிய வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்குதான் அவர் தேவகுமாரனா சொல்றேன், இப்பதான் அவர் தேவகுமாரனா, அந்த சோதிக்கப்பட்ட அன்னைக்குதான் அவர் தேவகுமாரனா மாறினாரா? இல்ல, அவர் பிறக்கும் போதே தேவகுமாரன் தான். அன்னைக்குதான் திடீர்னு தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து மாறல, அவர் பிறக்கும் போதே தேவகுமாரன். 12 வயசா இருக்கும் பொழுது வேத வசனத்தை கற்றுக்கொள்ள போனார், அன்னைக்கு அவர் தேவகுமாரன். 16 வயசு அவர் தேவகுமாரன், 20 வயசு அவர் தேவகுமாரன், 25 வயசு அவர் தேவகுமாரன். எப்பவுமே அவர் தேவகுமாரன் தான். ஆனால் ஏன் அவருக்கு அந்த 30 வயசு வரைக்கும், அவர் அந்த ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து புறாவை போல் இறங்குகிற வரைக்கும் ஏன் பிசாசு வரவில்லை? ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் 25 வயசா இருக்கும் பொழுது நீ தேவனுடைய குமாரனை, ஆனால் பிசாசு வந்து அவருக்கு முன்னால் நிக்கலையே, அப்ப அவர் தேவகுமாரன் தானே? ஏன் அவருக்கு அந்த நேரத்தில் சோதனை வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் பிதாவாகிய தேவன் அதை அவருக்கு அனுமதிக்கவில்லை, பிசாசுக்கு அனுமதி கொடுக்க. இயேசு கிறிஸ்துவை அவன் பிறந்த நாள் இருந்தே சோதிச்சு அவர் எப்படியாகிலும் வீழ்த்து நினைச்சிருப்பான். அவரை கொல்லுவதற்கு அவன் எத்தனையோ முயற்சி பண்ணான். பிறந்த பொழுதே ஏரோதின் மூலமாக 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் கொல்லணுன்ற அந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணான். அவனுக்கு தெரியும், பிறக்கும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று தெரியும். அதனால நாம் ஏரோது எவ்வளவு ஒரு கொடிய ஒரு உத்தரவு போட்டான் பார்த்தீங்களா, ஒரு குழந்தையை கொள்றதுக்காக தேசத்தில் இருக்கிற 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொள்றதுன்றது எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம். எப்படி இந்த ஏரோதுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துச்சு? பிசாசுடைய இன்ஃபுளுயன்ஸ் அது. எப்படியாகிலும் அந்த தேவகுமாரனை கொல்லணும். ஆனா ஆண்டவர் அவளை நடத்திட்டு போயிட்டார் வெளியில. ஆயிடுச்சு, 30 வயது வரைக்கும் பிசாசு இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் வந்து நின்று நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கேட்கல, ஏன் தெரியுமா? இதை அவருக்கு அனுமதி கொடுக்கல. அது வரைக்கும் அவர் தப்பா வாழ்ந்தாரா? இல்ல, 100% கமிட்டட் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் இதை அவருக்கு அனுமதிக்கல. எப்பொழுது அவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டாரோ அப்பதான் பிதா பிசாசுக்கு சோதனைக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கொடுத்தார். இதுல என்ன தெரியுதுன்னா, அவருடைய கமிட்மெண்ட் வச்சு பேஸ் பண்ணி சோதனைக்கு பிதா அனுமதி கொடுக்கல. அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திற்கு பிறகுதான் சோதனைக்கு அனுமதி கொடுத்தார். ஏன்னா அவர் அந்த சோதனையை கமிட்மெண்ட்ல பேஸ் பண்ண போறது இல்ல, அபிஷேகத்தின் பலத்தினால் பேஸ் பண்ண போறார். புரியுதுங்களா? அபிஷேகத்தின் பலத்தினாலதான் அவர் அந்த சோதனைகளை பேஸ் பண்ண போறார். ஆகையினாலே அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் பிதா அவருக்கு அந்த அனுமதியை கொடுத்தார், பிசாசுக்கு அனுமதி கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நல்லா உங்களுடைய அபிஷேகம் எனப்பட்ட தேவ பிள்ளைகள், உங்கள் அபிஷேகத்தின் பலத்தினால்தான் நீங்கள் சோதனைகளை ஜெயிக்க முடியும். இதுவரைக்கும் இந்த இடத்தில் அபிஷேகம் பெறாமல் யாராவது இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கண்டிப்பா நீங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற ஆவியிலே நிறைந்து வாழணும். இல்லாம சோதனைகளிலே உங்களால நிக்க முடியாது. உங்கள் சொந்த கமிட்மெண்ட்டை வச்சு உங்களால ஒருபோது நிக்க முடியாது. ஈஸியாவனும் கமாண்டுக்கு நீங்க ஒபே பண்ணிடுவீங்க. ரொம்ப சுலபமா உங்களை வீழ்த்திடுவார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எந்த நேரத்தில் எங்க போட, எங்க வரணும், எதை செய்யணும். ஒரு காரியம் வந்தால் அது எங்கிருந்து வருது அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவை ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த பலத்தினாலதான் நிக்கணும். நான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மெசேஜுக்கு முன்னால சொன்னேன், இன்னைக்கு கள்ளோபதேசங்கள். ஒரு சகோதரன் பாதிக்கப்பட்டு ஈவினிங்ல வரான். அவங்களுடைய மெயின் உபதேசத்தில் என்ன, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவமானவர் அல்ல, ஏதோ ஒரு பவர் அப்படின்னு கொண்டு வராங்க. வேதாகம மாணவர்கள் அப்படின்ற பேர்ல நீ ஒருவேளை உங்களை கூட யாராவது அப்ரோச் பண்ணலாம், கவனமா இருங்க. பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, ஏதோ ஒரு பவர் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. போய் எதுக்காக ஏன் அந்த பரிசுத்த ஆவியானை மறுதளிக்க வைக்கணும்? கிறிஸ்தவங்களை தான் போக்கஸ் பண்ணி அதை செய்யறாங்க. இதோட உள்நோக்கம் என்ன? ஆவியானவரை விட்டு கொஞ்சம் அப்படி தள்ளிட்டு போயிட்டா அவனை சுலபமா வீழ்த்திடலாம். இதுதான் ரகசியம். ஆவியானவரை விட்டு கொஞ்சம் ஒரு நபரை வெளியில கொண்டு போயிட்டா ஈஸியா கவிழ்த்துருவான். அதுக்குதான் பிசாசு பண்றான். அதனாலதான் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிருபத்தின் முடிவிலும் பவுல் சொல்லும் பொழுது ஆவியானவருடைய ஐக்கியத்தை பத்தி பேசுற. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாய் இருந்தால்தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த பலத்தினாலதான் ஜெயிக்க முடியுமே தவிர மற்ற விதத்துல நம்முடைய கமிட்மெண்டால ஒன்னும் பண்ண முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அந்த சோதனைக்குள் அவரை அனுமதி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு சோதனை உண்டு, ஒவ்வொரு வினாடியும் நமக்கு சோதனை உண்டு. நாமை சுற்றிலும் வருகிற நல்ல விஷயங்களிலே நமக்கு சோதனை உண்டு, கெட்ட விஷயங்களிலே சோதனை உண்டு. நமக்கு லாபமா இருக்கிற காரியத்தில் சோதனை உண்டு, நமக்கு முடியக்கூடிய காரியத்தில் சோதனை உண்டு, எல்லாத்திலையும் வரும். ஆனால் ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுதுதான் அதை பரிசுத்த ஆவியானவங்களுக்கு ஒரு சென்ஸ் கொடுப்பாரு. நிதானமாயிரு, அவசரப்படாத, இந்த இடத்துல போ, இந்த இடத்துல போகாத, இதை செய், இந்த இடத்துல செய்யாத, இந்த நபரிடத்துல பழகு, இந்த நபரிடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. எல்லாத்தையும் ஆவியானவர் நமக்கு காட்டுவார். ஒவ்வொரு காரியத்தை குறித்து நமக்கு தெளிவு கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு தெளிவான சிக்னல் கொடுப்பார், இது தேவ சித்தம். ஒரு சமாதானத்தின் அடையாளத்தை கொடுப்பார். தேவ சித்தம் இல்லாத காரியமா நமக்கு கர்த்தருடைய சிக்னல் கிடைக்காது. எல்லாம் நம்ம பார்க்கணும். நல்ல விஷயம் ஏமாறக்கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் கர்த்தரிடத்துல வந்து நாம் தேவ சித்தத்துக்குள்ள நிக்கிறதற்கு நம்ம ஜாக்கிரதையாகணும். சோதனை என்பது ஏதோ பெரிய ஒரு பாவத்தில் கொண்டு போய் நம்மளை தள்ளுறது நினைச்சிடாதீங்க. ஒரு குடிகாரனா நம்மளை மாத்துறது, மறுபடியும் போய் சினிமா தியேட்டர்ல போய் உங்களை சினிமாவுக்கு பார்க்க உட்கார வைக்கிறது அதல்ல. உங்களை தேவ சித்தத்துல கொஞ்சம் உங்களை டைவெர்ட் பண்ணி விட்டாலே போதும், அந்த சோதனை உங்களை லைஃப் எங்கேயோ போய் நின்றுடும். கொஞ்சம் உங்களை திசை திருப்பி விட்டா போதும். ஆகையினால் இந்த நாட்களிலே நம்ம செய்ய வேண்டிய காரியம் வேத வசனத்தை நன்று அறிந்திருக்க வேண்டும், ஆவியானவரால் நிறைந்திருக்கணும். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல இந்த சோதனை மூணுமே ஈஸியா அவர் ஜெயிச்சார். சிம்பிள், நான் சொல்ல கேட்டீங்க எப்படின்னா, இப்பதான் அவர் அபிஷேகம் பெற்றிருக்கிறார். ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கி இருக்கிறார். 40 days டோட்டல் பிரேயர், வேற ஒண்ணும் இல்லை. 40 நாள் அவர் யாரையும் சந்திக்கல, 40 நாள் அவர் யார்கிட்டையும் பேசல, 40 நாள் அவர் எந்த காரியமும் செய்யல. 40 நாள் டோட்டல் பிரேயர், ஃபாஸ்டிங்ல பிரேயர். அப்ப அவர் மேல இருந்த அந்த அபிஷேகம் எந்த லெவல்ல இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். அதனாலதான் அனாவசியம் அவர் தள்ளிட்டு போயிட்டார். அந்த மூணு காரியத்தையுமே ரொம்ப கேஷுவலா ஓவர் கம் பண்ணிட்டு போறார். காரணம் என்ன? அவர் மேல இருந்த அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு காரணம் என்ன? அவருடைய ஜெப வாழ்க்கை. வேதத்தை அவர் 12 வயசா இருக்கும் பொழுது நல்லா கத்துக்கிட்டாரு. ஆனால் அது அவரை முழுமையாக்கல. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் ஒரு முழுமைக்குள் வந்தார். அதனாலதான் பிதா அவரை தைரியம் அனுப்பிவிட்டார். இப்ப ரைட், இப்ப நீ போலாம், டெஸ்ட் பண்ணப்படுகிறதுக்கு நீ ஓகே. அதனால வேதத்தை நல்லா அறிஞ்சிருக்கணும். வேதத்தை மட்டும் அறிஞ்சிருந்தா போதாது, ஆவியானவரை பெற்று அந்த ஆவியானவரால் நிறைந்து வாழ வேண்டும். அப்படி நீங்க நிறைஞ்சிருக்கும் போதுதான் எந்த ரூபத்தில் எப்படிப்பட்ட விதத்தில் பிசாசு வந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சாது சுந்தர் சிங் என்ற ஒரு நல்ல பரிசுத்தவான் நம்முடைய தேசத்திலே கர்த்தரால் எழுப்பப்பட்டவர். பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு நல்ல வசதியான சீக்கிய குடும்பத்திலே பிறந்தவர். அவர் பிறந்த சிறு வயதிலிருந்தே ஒரு ஆன்மீக தாகம் அவருக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்துச்சு. அவருக்கு உண்மையான தெய்வம் யார் அதை கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு தாகம் அவருடைய உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தன் பெற்றோரிடத்தில் கேட்டார், தெய்வம் யார், உண்மையான தெய்வத்தை நான் அறியணும். அவருடைய பெற்றோர் சீக்கிய மத புத்தகமாகிய கிரந்த் என்கிற அந்த புத்தகத்தை அவருக்கு கொடுத்து, அதை வாசி, தெய்வம் உனக்கு வெளிப்படுவார் என்று சொன்னாங்க. வாசித்தார், அவருக்கு அதில் தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல. பின்பு மேலும் நான் தெய்வத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டார். பெற்றோர் அவர்களுக்கு ராமாயண மகாபாரதம் போன்ற இந்து நூல்களையும் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் படித்தார், அதிலும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. பின்பு குரான் வாங்கி கொடுத்தார்கள், முகமதிய வேதாகம் வாங்கி குரானை வாங்கி கொடுத்தாங்க. அதையும் படித்தார், அதிலேயும் அவருக்கு திருப்தி கிடைக்கல. கடைசியிலே ஒரு புதிய ஏற்பாடு ஒன்றை வாங்கி கொடுத்தாங்க, அதையும் படித்து பார்த்தார், அதுவும் அவரால் புரிந்து கொள்ள முடியல. கடைசியில் அவர் நிலைமைக்கு ஒரு நிலைமைக்கு வந்தார், கடவுளே இல்லை போல இருக்கிறது, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுது, ஆனால் தெய்வத்தை நான் எப்படி அடைவது, தெய்வன் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா அது எனக்கு தெரியுமே. அது அவருடைய உள்ளத்தை தாங்க முடியாத ஒரு வேதனையை உண்டாக்குச்சு. அவருக்கு புரியல, எல்லாத்தையும் படித்தார். கடைசியிலே அவர் ஒரு நாள் தீர்மானம் பண்ணார், இன்னைக்கு ராத்திரி தெய்வம் என்று ஒருவர் உண்டானால் அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் இன்னைக்கு நாளைக்கு அதிகாலை நேரத்திலே வீட்டு பக்கத்தில் இருக்க ரயில்வே டிராக்ல ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினில் போய் நான் விழுந்து தற்கொலை செய்து மடிந்து போவேன், தெய்வம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்வதை விட மரிப்பது நல்லதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அந்த அளவுக்கு ஆன்மீக தாகம். அன்றைக்கு இரவு குளித்து விட்டு தனி அறையில் உட்கார்ந்தார். உட்கார்ந்து யார் தெய்வம், உண்மையான தெய்வமே நீ வா என்று சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சார். இரவு 10 மணியிலிருந்து கூப்பிட ஆரம்பிச்சார், எந்த தெய்வமும் வரல. 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 மணி ஆயிடுச்சு, எந்த தெய்வமும் வரல. 5 மணிக்கு அந்த ட்ரெயின் வரும். இவருடைய உள்ளம் உடைந்தது. இன்னும் 1 மணி நேரம் தான், எந்த தெய்வமும் வராவிட்டால் நான் போய் மடிந்து போவேன். 4 மணிக்கு தொடர்ந்து யார் உண்மையான தெய்வம் கேட்க ஆரம்பிச்சார். திடீரென்று அந்த அறை பிரகாசிக்க ஆரம்பித்தது. மிகப்பெரிய பிரகாசம், அவரால் பார்க்க முடியாத ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்து நேரடியாய் வந்து நின்றார். நீ உண்மையாய் தேடினாய், உனக்கு என்னை வெளிப்படுத்த வந்தேன். என்னை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நான் என்னை நேரடியாய் வெளிப்படுத்துவேன் என்று நேரடியாய் வந்து நின்றார். நான் தான் தெய்வம், என்னை பின்பற்றுன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷம், தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இயேசுதான் மெய்யான தெய்வம். அடுத்த நாள் காலையில உடனே தன் பெற்றோரிடத்துல சொன்னார், இயேசுதான் தெய்வம், அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டார், அவர் எனக்கு தரிசனமானார். அவருடைய தாயார் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவருடைய தகப்பனார், ஐயோ இவன் மதம் மாறிடுவான் போல இருக்கிறதே, இவன் வேற எதுக்கு போயிடுவான் போல இருக்கு, கிறிஸ்தவன் ஆயிடுவான் போல இருக்கு என்று பயந்தார். சரி அதையும் நீ நம்பு, ஆனா நம்ம சீக்கிய கட்டுப்பாட்டுக்குள்ள இரு என்று சொல்லி பார்த்தார். ஆனால் சொன்னார், இயேசு தெய்வம் என்று தெரிந்த பிறகு நம்முடைய கட்டுப்பாட்டு மத கட்டுப்பாட்டில் என்னால் இருக்க முடியாது, இயேசுவுக்காக நான் வாழ்வேனார். தீவிரமாய் நின்றார். கடைசியில் அவருடைய தகப்பனார் பார்த்தார், குடும்பத்திற்கு இவன் பெரிய கேவலத்தை உண்டு பண்ணுவான் என்று சொல்லி சாப்பாட்டிலே விஷத்தை கலந்து வச்சாங்க. தெரியாமல் அதை சாப்பிட்டார், சரீரம் பாதிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் அற்புதமாய் அவருடைய ஜீவனை காத்து கொண்டார். அதுக்கு பிறகு பார்த்தார், இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து. வீட்டை விட்டு அந்த 14 வயசுக்கு பிறகு அவர் வெளியேறினார். அவர் வச்சிருந்ததெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு ஒரு துணி, ஒரு மாற்று வஸ்திரம், ஒரு கம்பளி, ஒரு புதிய ஏற்பாடு, அது அவருடைய சொல். எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்துட்டார். கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் நடந்து திரிந்து இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். சில பட்டணங்களில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, நிறைய பேர் கர்த்தரை அறிஞ்சாங்க. சில இடத்துல அவரை விரட்டி அடிச்சாங்க. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு போனார். அங்க இப்ப இயேசுவை அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் கோபம் அடைஞ்சாங்க. ஒழுங்க இந்த இடத்தை விட்டு போயிடுன்னு மிரட்டினாங்க. அவர் இயேசுவை சொல்ல ஆரம்பிச்ச உடனே கல்ல தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு கல் எடுத்து அவர் மேல எரிய ஆரம்பிச்சாங்க. அவர் மேல கல் அடித்து காயம், உடம்பெல்லாம் காயம். ஜீவன் தப்ப அந்த ஊரை விட்டு வெளியே வந்தார். உடம்பெல்லாம் காயம், குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கல, அடிச்சு விரட்டிட்டாங்க. வேதனையோடு அந்த ஊரை விட்டு வெளியே வந்தவர், அந்த இடத்துல ஒரு மலை இருந்துச்சு, அந்த மலை மேல ஏறினார். உடம்பெல்லாம் ரத்த காயம், வேதனை, ஒரு பக்கம் பசி, தண்ணி கூட குடிக்கல, தண்ணி தாகம், மகா கொடிய வேதனை. அந்த கொடிய வேதனையில் அந்த மலை உச்சியில ஏறினார். அந்த மலை உச்சியில ஏறும்போது அவருடைய மனம் சோர்ந்து போச்சு. இவ்வளவு பாடுகள் வந்துச்சு என் வேதனையோடு அவர் இருக்கும் பொழுது, ராத்திரி நேரம் அந்த வேளையில் ஒரு ஆடம்பரமான ஒரு மனுஷன் அந்த இரவு நேரத்தில் அவரை நோக்கி அந்த மலை மேலே ஏறி வந்தான். ஏறி வந்த உடனே அவன் பார்க்கும்பொழுது ரொம்ப பெரிய பணக்காரனை போல இருந்தது. நேராக அவனை பார்த்து அவரை பார்த்து கேட்டான், ஏய் சுந்தர் சிங், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற? இந்த இயேசுவை நம்பி வந்து இன்னைக்கு நீ உன் நிலைமை என்னாச்சு பாத்தியா? இந்த இயேசுவை நம்பி வந்த இன்னைக்கு அந்த இயேசு உன்னை பாதுகாத்தாரா பாத்தியா? உன்னை பாதுகாக்கல, எல்லாரும் அடிச்சாங்க, அவன் அவர் உன்னை தடுக்கலையே. இந்த இயேசுவை நம்பி வந்த இன்னைக்கு நீ பசியா இருக்கிற, யாராவது சாப்பாடு கொடுக்க வச்சாரா பாத்தியா? செய்யல. இந்த இயேசுவை நம்பி வந்த இன்னைக்கு உன் நிலைமை எவ்வளவு ஆச்சு பாத்தியா? நீ எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து நல்லா வாழ்ந்தவன், எவ்வளவு நல்லா இருக்க வேண்டியவன், ஆனா ஏன் இந்த இயேசுவை நம்பி இப்படி நீ கஷ்டப்பட்டு இருக்கிற? பேசாம ஏன் பின்னாலவா? நான் உனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி பேச ஆரம்பித்தான். இவருடைய இருதயம் ஒரு நிமிஷம் பயந்தது, தடுமாறியது. அவன் சொன்ன அந்த அன்பான வார்த்தைகள், அந்த மனுஷன் பேசின அந்த அன்பான வார்த்தைகள் இவருடைய உள்ளத்தை அசைக்க ஆரம்பித்தது. ஆமா, இயேசு இன்னைக்கு என்ன பாதுகாக்காம விட்டுட்டாரே, இப்படி என்ன அடிச்சிட்டாங்களே, அவர் ஏன் தடுக்கல, அவர் ஏன் எனக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கல? அவர் உள்ளம் தடுமாறியது. அந்த நேரத்தில் ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். இதுதான் ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். மகனே, உன்னோடு கூட பேசுகிறவன் மனிதன் அல்ல, அவன் சோதனைக்காரன், உன்னை சோதிக்க வந்திருக்கிறான். என் நாமத்தினால் அவனை நீ கடிந்து கொள் என்று சொல்லி ஒரு சத்தம் அவருக்கு வந்தது. உடனே இயேசுவின் நாமத்தில் பிசாசே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் சொன்ன உடனே அந்த உருவம் அப்படியே மறைந்து போனது. இவருக்கு பயம் பிடிச்சது. ஐயோ, இயேசு கிறிஸ்துவை நேருக்கு நேர் வந்து சோதித்த அதே சோதனைக்காரன் எனக்கும் நேருக்கு நேர் வந்து சோதிக்கிறானே, என்னால தாக்கு பிடிக்க முடியுமா, என்னால் நிக்க முடியுமா, அவரை போல என்னால ஜெயிக்க முடியுமா? அவர் உள்ளத்துல ஒரு பயம் வந்தது. உடனே அந்த பாறையில முழங்கால் படியிட்டார். முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த உலகத்தின் காரியத்தை நம்ம பெருசுபடுத்தும் பொழுதுதான் நமக்கு இந்த தடுமாற்றம் வருது. உடனே ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் அற்புதமான ஒரு ஜெபம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். ஏன்னா அந்த பணக்காரன் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரேன்னு தான் கூப்பிட்டான். இந்த உலகத்தில் எனக்கு ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்திற்காக நான் உம்மை பின்பற்றவில்லை. இந்த உலகத்தில் எனக்கு நல்ல பெயரும் புகழும் எனக்கு வேண்டாம். பெயரும் புகழுக்காக நான் உம்மை பின்பற்றவில்லை. இந்த உலகத்திலே எனக்கு எந்த விதமான நன்மையும் எனக்கு வேண்டாம். எந்த விதமான நன்மைகளுக்காக நான் உம்மை பின்பற்றவில்லை. ஏன்? இதுதான் முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு பரலோகமும் வேண்டாம். இதை சொல்றதுக்கு தான் தைரியம் வேணும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு பரலோகமும் வேண்டாம். எனக்கு பரலோகம் கிடைக்கும் என்று சொல்லி நான் உம்மை பின்பற்றவில்லை. எனக்கு நீர்தான் வேண்டும். எனக்கு நீர்தான் வேண்டும். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்திற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் சரியான கிறிஸ்தவன் அல்ல. இந்த உலகத்தில் பெயர் போடுக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறான் என்றால் அவன் சரியான கிறிஸ்தவன் அல்ல. ஏன் இந்த உலகத்திலே வாழ்ந்து பரலோகம் கிடைக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனும் சரியான கிறிஸ்தவன் அல்ல. நரகத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனும் சரியான கிறிஸ்தவன் அல்ல. நரகத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்காக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, பரலோகம் கிடைக்கும்னு சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, இந்த உலகத்தில் நன்மை கிடைக்கும் என்று கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது. இயேசு தெய்வம், அதனால் அவரை பின்பற்றும். வேற ஒரு ரீசனும் கிடையாது. இயேசுவை ஏன் பின்பற்றுகிறாய்? ஒரே ரீசன், அவர் தெய்வம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அவர் தெய்வம், வேற எந்த ரீசனும் கிடையாது. இயேசுவை எதுக்கு பின்பற்றுகிறாய்? வேற ஒரு ரீசன் கிடையாது, அவர் தெய்வம், அவ்வளவுதான். தெய்வத்துள் தெய்வம் அல்ல, அவர் ஒருத்தர் தான் தெய்வம், அதனால் அவர் தான் நான் பின்பற்றுவேன். இவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். எனக்கு நீர் தான் எனக்கு வேண்டும், ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், பெயர் புகழ் எனக்கு வேண்டாம், பரலோகம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீர் தான் எனக்கு வேண்டும். நீர் எங்கிருக்கிறீரோ அந்த இடத்தில் நானும் அந்த உமோடு இருக்கும்படிக்கு எனக்கு நீர் உதவி செய்யும், அது மாத்திரம் எனக்கு போதும், நீர் தான் எனக்கு வேண்டும். அவர் கண்ணீரோடு அந்த ஜபத்தை செய்து முடிக்கும்போது ஒருவர் அவரை தேடி வந்தார். அந்த இரவு நேரத்தில் நேருக்கு நேர் அவரை தேடி வந்தார். அவரை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் பொங்க ஆரம்பித்தது, தேவ பிரசன்னம் நிறைக்க ஆரம்பித்தது. அவர் அறிந்து கொண்டார், தன் கண்ணுக்கு முன்னால் நேரடியாய் பார்க்கிறவர், தான் தேடின தான் அழைத்த இயேசு கிறிஸ்துவே தனக்கு முன்னால் வந்து நிற்கிறதை பார்த்தார். இயேசு கிறிஸ்து நேரடியாய் வந்த அந்த மலையின் மேல் அவருக்கு முன்னால் நின்றார். வந்து நின்று இவர் பார்த்த உடனே உள்ளம் பொங்கியது. இவர் அமர்ந்து முடங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டு அந்த பாறையிலிருந்து எழுந்தார். அந்த பாறையில இயேசு கிறிஸ்து வந்து அமர்ந்தார். நடந்தது அப்படியே லிட்டரலா நடக்குது. அவர் உட்கார்ந்த உடனே அவருடைய பாதப்படியில இவர் போய் அமர்ந்து கொண்டார். அமர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு நேருக்கு நேர் ஒரு மனுஷனோடு சம்பாஷிப்பது போல நேருக்கு நேர் அவரோடு பேச ஆரம்பித்தார். பல காரியங்களை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து இவர் கேட்க அவரும் நேருக்கு நேர் பல காரியங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி எழுதப்பட்டு அப்படி கற்றுக்கொண்டதை ஒரு புத்தகமாக எழுதினார். அந்த புத்தகத்தின் பெயர் தான் திருவடி உபதேசம். இப்பவும் கூட சிஎல்எஸ்ல போனீங்கன்னா அந்த புக்கு கிடைக்கும். திருவடி உபதேசம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, இப்பவும் அந்த புக் இருக்கு. அந்த புத்தகத்தை அவர் தன்னுடைய ஞானத்தினால் எழுதல, தன்னுடைய வேத அறிவினால் எழுதல, யாரோ சொல்லி எழுதல, கிறிஸ்துவோடு அவர் பேசி அந்த சம்பாஷணையை ஒரு புத்தகமாகவே எழுதினார். அது இன்னைக்கு அந்த புக்கு கிடைக்கும், திருவடி உபதேசம். அந்த புத்தகத்தின் முகப்பு முகவுரையிலே தான் எழுதப்பட்டதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு தெய்வம், அவரை மாத்திரம் போக்கஸ் பண்ணி இருந்தால் வீழ்ச்சியே வராது. சோதனை வரும், எப்படி வேணாலும் வரும், எவ்வளவு லெவல்லையும் வரும். ஆனால் அவர் தெய்வம்ன்ற ஒரே நோக்கத்தில் மட்டும் அவரை பின்பற்றினால் அவன் ஒரு காலும் விழுந்து போக மாட்டான். அதனால சோதனைகள் பிசாசின் மூலமாய் தேவ அனுமதியோடு வருகிறது. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு சோதனையோட ஸ்டாண்டர்டும் ஹையர் லெவலில் வரும். எவ்வளோ நம்ம மேலே போகிறோம் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஹையாக வரும். ஆனால் அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்டாண்டர்ட் நம்ம தொடர்ந்து கர்த்தருக்குள் மெயின்டைன் பண்ணும் பொழுது எல்லாவற்றிலேயும் நம்ம ஜெயிப்போம். கடைசி வரைக்கும் நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்தில் மகிமையாய் கூட்டி சேர்ப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்ரம், க்ளோரி டு ஜீசஸ். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் அளவும் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாளும் அவர் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். பிசாசு சோதிக்கிறதற்கான ஒரு நோக்கமே நம்மளை நிரூபிக்கணும்னு நினைக்கிறார். எப்படியாயிலும் நம்மளை நிரூபிக்கும்படியாக அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வைக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். பிசாசுடைய நோக்கம் எல்லாம் அவனுடைய ஜஸ்ட் ஒரு வேர்டுக்கு உங்களை கீழ்ப்படிய வைக்கணும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவனுடைய வார்த்தைக்கு நம்மளை ஒபே பண்ண வைக்கணும். இன்னைக்கு நம்ம போய் வெறும் விக்கிரகத்துக்கு முன்னால சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிய மாட்டோம், அதை நம்ம செய்யவே மாட்டோம். அதனால நம்ம பிசாசை பணிந்து கொள்ளுதேன்னு சொல்ல முடியாது. நான் பிசாசை பணிந்து கொள்ளுதல் சொல்ல முடியாது. பிசாசை பணிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? ஒரு விக்கிரகத்திற்கு முன்னால போய் விழுகிறது அல்ல, அவனுடைய ஒரு கமாண்டுக்கு நம்ம ஒபே பண்றதுதான். அவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை இதை செய், அதுவும் நம்மளை டெம்ப் பண்ணி செய்ய வைப்பான். அதை செய்யறதுக்கு ஒரு டெம்டேஷனை கொடுப்பான். நீ தேவனுடைய குமாரனையானால் அதான் டெம்டேஷன். எப்படி ஆகிலும் அவனுடைய வார்த்தைக்கு அவர் அடிபணிய வைக்கணும். இன்னைக்கு சொல்றவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பக்கம் ஆண்டவர்களோடு பேசுறாரு, ஆவியானவர் உங்களோடு கூட பேசுறார், ஆனா அடுத்த பக்கத்துல பிசாசு பேசுறார், இதை செய். அவன் சொல்றது சில நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லதா தெரியும், ரெண்டாவது ரொம்ப அவசியமானதா இருக்கும், மூணாவது உங்களால ஈஸியா செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதனால செஞ்சிடாதீங்க. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் தேவ சித்தம் நினைச்சிடாதீங்க. நல்லதெல்லாம் தேவ சித்தம்னு அர்த்தம் கிடையாது, சிறந்ததெல்லாம் தேவ சித்தம் அர்த்தம் கிடையாது. நல்லதை கத்தர் கொடுக்கிறார், சிறந்ததை கத்தர் கொடுக்கிறார், ஆனால் அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு நன்மை என்றால் அது யார்கிட்ட இருந்து வருது, எங்கிருந்து வருது, எப்படி வருது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதை அனலைஸ் பண்றதுக்கு தான் ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தர்றாரு. ஆவியானவரை அதனால்தான் நமக்கு கொடுக்கிறார். யோபுடைய சோதனையும் அவனுடைய ஜெயமும் அவனுடைய கமிட்மெண்ட்ல வந்து ஜெயிச்சான். ஆனா இன்னைக்கு வெறும் கமிட்மெண்ட் வச்சு ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு நமக்கு வருகிற சோதனையுடைய லெவலும் ஜாஸ்தி, அதற்குரிய ஸ்ட்ரென்த்தும் நமக்கு ஜாஸ்தி. இன்னைக்கு வெறும் அர்ப்பணிப்பை வைத்துக் கொண்டு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய பலத்தை வச்சுதான் நம்ம ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை, அதனாலதான் 30 வயசு வரைக்கும் பிசாசு வந்து சோதிக்கிறதுக்கு பிதா அனுமதி கொடுக்கல. அவர் 30 வயசு வரைக்கும் தேவகுமாரன் தானே இருந்தாரு, ஆனா ஏன் அனுமதி கொடுக்கல? தேவ பலன் அவருக்கு கொடுக்கப்படுகிற வரைக்கும் அதுக்கு பிதா அனுமதி கொடுக்கல. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை வந்து நிறைச்சாரோ அதுக்கு பிறகுதான் பிதா அனுமதி கொடுத்தார். ஏன்? அங்கதான் தேவ பலன் அவரை நிரப்பினது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அபிஷேகத்தை பெற்று ஆவியானவருடைய பலத்தினால நம்ம நிற்கும் பொழுதுதான் வேத வசனத்தின் உதவியோடு ஆவியானவருடைய பலத்தோடு நம்மளால பிசாசை ஜெயிக்க முடியும். அந்த 40 நாள் அளவும் அவர் ஆவியிலே நிறைந்து ஜெபித்துக் கொண்டிருந்ததுனாலதான் அந்த சோதனைகளை அவரால் அனாவசியமாய் சந்திக்க முடிச்சது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, வேத வசனத்துல தேறி இருங்க, நல்ல வேத வசனத்தை படிங்க, கற்றுக்கொள்ளுங்க, வேதத்துல நீங்க தெளிவா இருக்கணும். ரெண்டாவது, ஆவியானவரால் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் அடையாளம் கண்டுகொண்டு நீங்கள் தேவ சித்தத்திற்குள் மாத்திரம் உங்களை வைத்துக் கொண்டு சோதனைகளை ஜெயிக்க முடியும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக இந்த ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இதுவரையில் அபிஷேகத்தை பெறாதவங்க கர்த்தரிடத்துல இன்னையிலிருந்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பலன் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த பலன் வேணும். நீங்கள் அபிஷேகம் பெற வாஞ்சிப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்டவங்க என்னிடத்துல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களுக்காக விசேஷமாய் ஒரு அபிஷேக கூட்டத்தை நடத்தி நீங்கள் அபிஷேகம் பெறுவதற்கு, உங்களை வழி நடத்துவதற்கு நான் ஆவலாயிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். ஆவியிலே நிறைந்து வாழணும், வேதத்திலே தேறினவர்களாக இருக்கணும், அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். இயேசுவே தெய்வம் ஆகினால் அவர் ஒருவரையே போக்கஸ் பண்ணி இருக்கணும். இந்த உலகத்தில் வேற எதை போக்கஸ் பண்ணி உங்க வாழ்க்கை போனாலும் அது வீழ்ச்சிக்கு நேராய் சுலபமாய் உங்களை கொண்டு போயிடும். கர்த்தரை மாத்திரம் போக்கஸ் பண்ணி வாழுங்க, நீங்க விடவே மாட்டீங்க. கர்த்தரை மாத்திரமே போக்கஸ் பண்ணுங்க எல்லாத்திலையும், நீங்க விடவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் இயேசு ராஜா, நீங்க பிசாசினால் பிதாவின் அனுமதியோடு ஆவியானவருடைய நடத்துதலோடு நீங்க சோதிக்கப்பட்டீங்க. அந்த 40 நாள் அளவும் நீங்கள் உபவாசித்து ஜெபித்து எல்லாவற்றையும் சுலபமாய் நீங்க மேற்கொண்டீங்க. இந்த சாட்சி எங்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்கிறதாப்பா. உங்க வாழ்க்கையை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டு அதில் நடந்து கடைசி வரைக்கும் ஜெயித்து உங்களுடைய சமூகத்தை, உங்களுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்யுங்க. இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டவர்கள், இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் சீடியில் நெட்லையும் கேட்கப் போகிறவர்கள் எல்லாரையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உணர்த்தி ஜெயிக்க வைப்பதற்காய் சோத்துறோம். காத்துக்கொள்ளுங்கப்பா, நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் சகல உபகாரங்களை மறவாது. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்